ஆஸ்திரேலிய தடுப்பு முகாம்களிலுள்ள அகதிகளை அமெரிக்காவில் குடியமர்த்தும் ஒப்பந்தம் ஒன்றை பிரதமர் மெல்கம் டேர்ன்புல்லும் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவும் செய்து கொண்டமை நாம் அறிந்த ஒன்று. பின்னர் அந்த ஒப்பந்தத்தை அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்ப் நடைமுறைப்படுத்த தயங்கியமை, கடும் வார்த்தைகளை பிரயோகித்தமை போன்ற சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தன. இது இவ்வாறிருக்க அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்தை தற்போது நடைமுறைப்படுத்த முடிவு செய்துள்ளது. ஆனால் ஒரு புதிய விடயம் ஒன்று இந்த ஒப்பந்தத்தில் தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது, மத்திய அமெரிக்க நாடுகளில் இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு புகலிடம் தேடி வந்தோரை ஆஸ்திரேலியாவில் குடியமர்த்தும் திட்டமாகும். முதலில் இதனை ஆஸ்திரேலிய அரசு மறுத்திருந்தது. இங்குள்ள அகதிகளை அங்கு குடியமர்த்துவதும் அங்கு புகலிடம் கோரி வந்தோரை இங்கு அழைத்து வந்து குடியமர்த்துவதுமே இந்த உடன்படிக்கையின் முற்றுமுழுதான உண்மை என்பது தற்போது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. அமெரிக்கா இங்குள்ளோரை அங்கு ஏற்கும் வரை தாம் எந்த ஒரு நபரையும் அங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்து வரப்போவதில்லை என குடிவரவு அமைச்சர் பீட்டர் டட்டன் தெரிவித்துள்ளார்.
We wouldn't take anyone until we had assurances that people were going to go off Nauru and Manus.
Oh, right. So it's quid pro quo. So we lose people and then they come.
Well, we want an outcome in relation to Nauru and Manus. That's the most important thing. My job is to argue our case. The US can argue theirs.
அமைச்சரின் மழுப்பலான பதிலுக்கு மேலும் விவரம் கேட்டு நச்சரித்த போது அவர் இவ்வாறு கூறினார்.
One of the lessons that we've learned from past arrangements, say the Malaysia deal, for example, that Julia Gillard entered into, we accepted all the people from Malaysia, not one person went from Australia. So we're not going to be sucked into that sort of a silly outcome.
இது ஒரு வெளிப்படைத்தன்மையற்ற அரசாங்கம் என்பது இச்சம்பவம் மூலம் மேலும் தெளிவாகிறது என எதிர்க்கட்சியின் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான பேச்சாளர் ரிச்சர்ட் மால்ஸ் தெரிவித்தார்.
He made it clear that it was contingent, that taking people from Costa Rica was contingent on America taking those from Manus and Nauru. And so it clearly this was a deal.
இந்த ஒப்பந்தம் பற்றி ஆளும் கூட்டணியினுள்ளும் அதிருப்தி உள்ளது. டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்துடனான ஒரு சந்திப்பை மேற்கொண்டுள்ள வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப், இது ஒரு பரஸ்பரம் மக்களை இடமாற்றம் செய்யும் உடன்படிக்கை அல்ல, அதாவது பீப்புள் ஸ்வாப் டீல் அல்ல என மறுத்துள்ளார்.
That's not the way I would categorize it. Australia is a very generous nation when it comes to resettling those who are found to be refugees from all over the world, and we'll continue to do so. We are seeking to resettle a number of people who came via the people smuggling trade and have been in Nauru in particular with the United States.
கோஸ்டா ரிகாவில் இருந்து புகலிடம் தேடி அமெரிக்கா சென்றோர் இங்கு அழைத்து வரப்படுவதற்கு முன்பாக அவர்கள் ஒவ்வொருவராக பரிசீலிக்கப்படுவார்கள் என குடிவரவு அமைச்சர் பீட்டர் டட்டன் கூறினார்.
Some of the examples that I've been given are Christians who are fleeing that part of the region trying to escape gang violence, or they're
mostly Christians there.
And so we will look at those individual cases. If we determine that they're refugees, then we can take them. If we think they're not, again, it's our sovereign right, but I won't be taking in people that I think are a risk to our national security or would detract from our community.
இன்னும் இரண்டொரு மாதங்களில் மானஸ் மற்றும் நவுரு முகாம்களில் உள்ளோர் அமெரிக்கா செல்லும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகிவிடும் என பீட்டர் டட்டன் உறுதியாக தெரிவித்தார். இதனிடையே ஆஸ்திரேலியாவின் கடல் கடந்த முகாம்கள் தொடர்பான கொள்கையானது மிகவும் தவறான, அதேவேளை மனிதாபிமானமற்ற செயல் என சர்வதேச மன்னிப்பு சபை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது.
Australia needs to step up. It was fantastic that Australia said we'll take 12,000 Syrians and 10,000 are now here and happily settled. But we've still got Syrians locked up on Manus Island. So we're very inconsistent.
ஆஸ்திரேலியாவின் புகலிடம் தேடி வந்தோர் தொடர்பான கொள்கையினை இன்ஹியூமேன் அண்ட் அபியூசிவ் என தற்போது வர்ணித்துள்ள சர்வதேச மன்னிப்பு சபை கடந்த வருடம் இதனை வெட்கக்கேடான செயல், ஷேம்ஃபுல் என கூறியிருந்தது.
And one of the things that we identified is that despite the fact that under the Convention of the Rights of the Child, the minimum age to lock up kids is 12, here in Australia we're locking up 10 and 11-year-olds. And the vast majority of those, over 80%, are indigenous.